ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சேக்கிழாரும் சேயிழையார்களும். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, சேக்கிழார் பெருமானின் திருவடிகளையும் பணிந்து, அருமையான முறையிலே இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்திலே எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே சைவம் சார்ந்த நிகழ்வுகளை வானொலி மூலமும் காணொலி மூலமும் கண்டு பயன்பெறும் வகையிலே அருமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி அன்பர்கள் அனைவருக்கும், அவங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் மகத்தான பணி. அதுலேயும் இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெம்பு தரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நிகழ்வை அவர்கள் 24 மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் சைவத்தை பற்றிய வேத ஆகம திருமுறை சித்தாந்தம் புராண என்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் வடமொழியிலையும் தமிழிலையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அரிய வாய்ப்பினை நல்கியமைக்கு அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, திருவருளாலையும் குருவருளாலையும் சேக்கிழாரும் செய்யிழையார்களும் என்ற தலைப்பிலே பெரிய புராணத்திலே உள்ள பெண்மணிகளை பற்றிய சிந்தனைகள் இதனை நாம் இப்போது காணலாம். இந்த நூலுக்கு சேக்கிழார் பெருமான் கொடுத்த பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது திருத்தொண்டர்களை பற்றிய புராணம். முதல் நூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது 7 திருமுறையில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர் தொகை. அடுத்து வகை நூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாஜ். அடுத்து விரி நூல் என்பதுதான் திருத்தொண்டர் புராணம் என்ற இந்த நூல். இந்த நூல் நமக்கு கிடைத்தமைக்காக நாம் அனைவரையும் வணங்கணும். இதுல நம்ம யாரெல்லாம் சிந்திக்க போறோம்னா, யாரெல்லாம் இதுல பேசப்பட்ட பெண்மணிகள் அப்படின்னு பார்த்து நம்ம வணங்க போறோம். அதுல முதற்கண் நம்ம அம்பாளை வணங்கி கொண்டு, தாயும் தந்தையுமா இருக்கக்கூடியது ஈசனும் பரமேஸ்வரியும் அவங்க ரெண்டு பேரையும் வணங்கி கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக அங்கணன் கையிலை காக்கும் மகன்படி தொழின்மை பூண்டு நம்குரு மரபிற்கெல்லாம் முதற் குரு நாதனாக அங்கே வீட்டிற்கு கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அதிகார நந்தி நந்தியம்பெருமான் என்று சொல்லுவோம், அவருடைய தாயாரையும் இந்த நேரத்திலே நினைந்து கொண்டு, 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்கள் அனைவரின் தாயாரையும் வணங்கி, இந்த புராணம் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் அனபாய சோழர் அவருடைய தாயையும் வணங்கி, அருமையாக இந்த நூலை நமக்கு வழங்கிய சேக்கிழார் பெருமானின் தாயாரையும் வணங்கி கொண்டு நாம் இப்போ சிந்தனைக்குள்ளே செல்லலாம். 12 திருமுறைகள் சைவத்தில் சைவர்கள் எல்லாம் புனிதமாக போற்றி ஓத வேண்டிய நூல்கள், சிந்திக்க வேண்டிய நூல்கள், பாராயணம் செய்ய வேண்டிய நூல்கள். அதிலே 12 திருமுறையாக நமக்கு இருப்பது திருத்தொண்டர் புராணம் தான். சரி, அது வந்து 2 காண்டங்கள், 13 சர்க்கங்கள், 4253 பாடல்கள் இருக்கு. இந்த நூலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த நூல் உருவானது எப்படி அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அனபாய சோழர் 2 குலோத்துங்கன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவற்றை அமைச்சராக பணி செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய அருண்மொழி தேவர் என்ற சேக்கிழார் பெருமான். அதுதான் அவருடைய இயற்பெயர். சேக்கிழார்ங்கிறது அவருடைய குடிப்பெயர். அப்போது மன்னன் அடிக்கடி கலைஞானத்தில் அவருக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. பல நூல்களை படித்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதிலே சீவக சிந்தாமணி என்ற சமண நூலையும் படித்து அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார், இது போன்ற நூல்களை எல்லாம் படிப்பதால் நமக்கு இம்மைக்கும் எந்த பலனும் கிடையாது, மறுமைக்கும் எந்த பலனும் கிடையாது. சிவகதைகளை நாம் படிக்க வேண்டும். அதை படித்தால் இம்மை, மறுமை, வீடு என்ற எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றார். அப்படியானால் அதை சொல்லுங்கள் என்று அவர் கேட்க, அது பெரியவர்களை பற்றிய பெரிய புராணமாக இருக்கின்றது என்று அவர் சொல்கின்றார். அதை நீங்கள் ஒரு காப்பியமாக செய்ய வேண்டும் என்று மன்னன் கூற, அது இங்கிருந்து செய்ய இயலாது, அதற்கு நான் தில்லையில் சென்றுதான் அந்த நூலை செய்ய முடியும் என்று அவர் சொல்ல, அரசரும் அவருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவரை கொண்டு தில்லையிலே விடுகின்றார். சேக்கிழார் பெருமான் தில்லை கூத்தனிடம் விண்ணப்பம் வைக்கின்றார், பெருமானே, நான் பெரியவர்கள் செயற்கரிய செயல் செய்த அந்த பெரியவர்களை பற்றிய புராணத்தை நான் செய்வதற்கு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். பெருமானும் அவருக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து, நீ இந்த நூலை செய்வாயாக என்று உணர்த்துகின்றார். ஏற்கனவே தொகை நூலுக்கு திருவாரூர் பெருமான் தில்லைவாழ் அந்தனர் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதுபோல விரிநூலாகிய இதற்கு தில்லைக்கூத்தன் அடியெடுத்து கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக சேக்கிழார் பெருமான் இறைவன் உணர்த்த 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்களை பற்றிய புராணத்தை எல்லாம் செய்து முடிக்கின்றார். மன்னனுக்கு மிக்க ஆர்வம், இவர் எப்பொழுது இந்த நூலை செய்து முடிப்பார் என்று. அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நூல் செய்து ஆயிற்று என்று தெரிந்தவுடன் வந்து அங்கே அவரை சந்திக்கின்றார். தில்லைவாழ் அந்தணர்கள், மடாதிபதிகள் என்று எல்லோருமே அங்கே இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த நூலுக்கு என்ன பொருள் என்று கேட்க, சேக்கிழார் பெருமான் ஒரு சித்திரை திருவாதிரை துவங்கி அடுத்த சித்திரை திருவாதிரை வரைக்கும் இதற்கு விளக்கம் சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அந்த நூல் அரங்கேற்றமாகிறது. அப்போது பெருமானே அசரீரியாக, அரசனே, நீ கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் அடியெடுத்து கொடுக்க அருண்மொழித்தேவர் இந்த நூலை செய்தாயிற்று, இதை நீங்கள் எல்லோரும் பயிலுங்கள் என்று அசரீரியாக சொல்லுகின்றார். அதனைத் தொடர்ந்து பெரும்பானுடைய சிலம்பு ஓசையும் கேட்கின்றது. இதை கேட்டவுடன் எல்லோருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. பொதுவாக யானையிலே பட்டத்து அரசர் தான் செல்லுவார். ஆனால் சேக்கிழார் பெருமான் இந்த நூலை செய்தமையால் அனபாய சோழர் அவரை யானையிலே அமர வைத்து தான் பின்னே அமர்ந்து அவருக்கு கவரி வீசி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகு சிறப்பு வாய்ந்தது இந்த நூல். இதிலே அனபாய சோழனை பற்றி அடிக்கடி பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு கூறுகின்றார். எப்போதும் சிவபெருமானிடத்தும் அடியாரிடத்தும் மிகுந்த பேரன்பு உடையவர், அடுத்து நல்ல தூய்மையான மனம் உடையவர், பேரம்பலத்துக்கு பொன் வெய்தவர், திரு தில்லை எல்லையிலும் வீதியிலும் பொற்பணி செய்தவர் என்று அவரை பற்றி நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவருடைய மனசுக்கு திரு கைலை மலையை ஓமான பொருளாக சேக்கிழார் பெருமான் எடுத்துரைக்கின்றார். திருமண தோங்கும் திரு கைலாய நீள் சிலம்பு என்பது அந்த வரி. அதாவது கைலையை போலவே பெருமான் இவர் மனத்திலும், அனபாய சோழரின் மனத்திலும் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் என்பது அதன் பொருளாக நாம் காண்கிறோம். மக பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட சேக்கிழார் பெருமானால் இந்த புராணம் இனிதே நமக்கு தரப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நூல் வேண்டுவார்க்கு வேண்டுவதை இயக்கக்கூடிய கற்பக சுரங்கமாக இருக்கிறது. அள்ள குறையாக ஞான கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு அமுத சுரபியாகவும் அது திகழ்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதன் பின்பாக அனபாய சோழர் சேக்கிழார் பெருமானுக்கு உத்தம சோழ பல்லவர் என்ற ஒரு பட்டத்தையும் அவருக்கு வழங்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். திருநாகேஸ்வரத்தில் உள்ள பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தமாக சேக்கிழார் பெருமான் வழிபட்டு வந்தார். தன்னுடைய ஊராகிய குன்றத்தூரிலும் அதே பெயரில் ஒரு சிவாலயத்தையும் கட்டியிருக்கிறார். இந்த திருநாகேஸ்வர கோயிலிலே சேக்கிழார் பெருமானுக்கும் அவரது இளைய சகோதரர் பாலராவாயருக்கும் இவரது தாயாருக்கும் சிலாரூபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் காண்கிறோம். அடுத்து ஏன் பெரிய புராணம் என்ற பெயர் வந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். சிவபெருமான் மீது இடையராத பேரன்பை செலுத்தி வீடு பேர் எய்திய மெய்த்தொண்டர்கள், அவர்கள் எல்லாம் பெரியவர்கள். அந்த பெரியவர்களை பற்றிய சரிதத்தை கூறுவதால் இந்த புராணம் பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் மூல ஞான நூலாக சிவஞான போதம் என்ற நூல் திகழ்கிறது. அதிலே 12 சூத்திரங்கள் உண்டு. அந்த 12 சூத்திரத்திற்கு இலக்கணமாக, அதாவது இலக்காக 12 திருமுறையாக உள்ள இந்த ஞான நூல் கருதப்படுகிறது என்பதையும் நாம் மனதில் கொண்டு, இந்த நூலிலே சைவ நங்கையர்கள் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் சகோதரியாகவும் பணிப்பெண்ணாகவும் திகழ்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அரசியாரும் இருக்கின்றார், தாதியாரும் இருக்கின்றார். ஆகையால் எல்லா தரப்பிலும் நமக்கு இதிலே அடியார்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக எந்த நூலை பற்றி நாம் சிந்தித்தாலும் பெருமானையும் தாயாரையும் பற்றி தான் நாம் சிந்திப்போம். அந்த வகையிலே உயிர்களுக்கெல்லாம் அன்னையாகிய அம்பாள், அவளை பற்றி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலும் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலும் சேக்கலார் பெருமான் நமக்கு செய்திகள் தந்துள்ளார். முதலில் அதை சிந்திக்கலாம். கைலாயத்திலே பெருமான் அம்மையாருக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்கின்றார். அதனை எல்லாம் கேட்ட உடனேயே அம்பாளுக்கு அந்த சிவாகம விதிப்படி சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்ற ஆவல் மிகுகிறது. அதனை சுவாமியிடம் வெளிப்படுத்த அவர் பூலோகத்திலே கச்சி ஏகம்பம் என்ற இடத்தில் சென்று நீ பூஜை செய்வாயாக என்று சொல்கிறார். அதன்படி அம்மையார் இங்கே வருகின்றார், கச்சி ஏகம்பத்துக்கு வருகிறார். அழகான கம்பா நதிக்கரை, அங்கே எங்கு பார்த்தாலும் இறைவன் எங்கிருக்கிறார் என்று தேடி தேடி பார்க்கின்றார். பின் அழகாக ஒரு மணலாலேயே ஒரு லிங்கத்தை அமைக்கின்றார். இவர் இங்கே அமைக்கவும் அந்த மாமரத்தின் கீழாக சுவாமி அவருக்கு எழுந்தருளி காட்சி தருகின்றார் என்று நமக்கு பெரிய புராணம் சொல்கிறது. அந்த சிவபூஜை பண்ண வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருந்ததை எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று பெண்ணில் நல்லாளாகிய பெருந்தவத் கொழுந்து அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் என்ற பாடலின் மூலம் நமக்கு சேக்கிழார் பெருமான் உணர்த்துகின்றார். இப்போது அம்மையார் பூஜைக்கு ஆயத்தமாகின்றார்கள். பூஜை பண்ண வேண்டும் என்றால் மனம் ஒன்ற வேண்டும். மனம் ஒன்றி செய்யக்கூடிய பூஜைக்குத்தான் முழுமையான பலன் கிடைக்கும். அதை பற்றி சொல்லும் போது சேக்கிழார் பெருமான், நெஞ்சம் ஈசனை காண்பதை விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக ஆளுடை அம்மை செம்மலர் கை குவித்து அருளி தஞ்சமாகி அருந்தவம் உரிய தரிப்பரோ அவள் தனி பெருங்கணவர் வஞ்ச நீக்கியே மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைபகள் காண என்று சொல்கிறார். அதாவது அம்மையாருடைய திருமனமானது, அதாவது நெஞ்சமானது சிவபெருமானை காண விரும்புகிறது. அம்மையாருடைய திருவாக்கில் நிரந்தரமாக திரு ஐந்தெழுத்தே திகழ்கிறது. அம்மையாருடைய திருக்கரங்கள் சிறமேல் குவிந்து வணங்கியபடியே இருக்கின்றது. ஆகையால் அந்த மாவடியின் கீழ் சுவாமி எழுந்தருளினார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அம்மையார் பூஜைக்கு உரிய ஆயத்தங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். முக்கியமாக திருமூலதேவ நாயனார் சொன்னது போல புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்று. ஆகையால் அந்த பூவை முதலில் பெருமானுக்கு நாம் சேகரிக்க வேண்டும். அது புலவர்தன் முன்பாக பறிக்க வேண்டும். வண்டு குளவி போன்றவைகள் எல்லாம் எச்சில் பண்ணும் முன்பாக பறிக்க வேண்டும். நாமே சென்று பறிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அம்மையாரே அம்பிகாவனம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே சென்று பூ கொய்தார்கள் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் அறிவுறுத்தியுள்ளார். மிக அழகான ஒரு செய்தி. அடுத்து, கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்பால் நிரந்தர காதல் செய் உள்ளத்தழாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளாம் மலைவல்லி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தெழு பூசை நாள்தோறும் திருவுளம் கொழ பெருகியதன்றே. தினந்தோறும் மிக அழகாக கரம் கிடைத்ததே எதற்காகனா சிவபூஜை செய்வதற்காகத்தான் என்பதை உணர்ந்து அம்பாள் பூஜனை செய்கின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். இதிலே இறைவனோ விருப்பு வெறுப்பு இல்லாதவர். ஆனால் இறைவர் விரும்பும் உண்மை பூசனை என்று தெரிந்து அண்ணலாரை அம்பாள் பூஜை செய்தாள் என்ற பாடல் நமக்கு கருத்து சொல்கிறது. விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவன் எப்படி பூஜையை விரும்ப முடியும் என்று ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த பூஜையை அவர் விரும்புவது எதற்காக என்றால் தன் பொருட்டு அன்று. ஆன்மாக்கள் தன்மை பூஜித்து வீடு பேராகிய பேரின்பம் எய்தும் பொருட்டு உயிர்களின் மேல் வைத்த பெருங்கருணையால் தான் இறைவர் நாம் பூஜை செய்வதை விரும்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இவ்வாறாக அம்பாள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். எப்போதுமே சுவாமி ஏதாவது ஒரு திருவிளையாடல் செய்வார் அல்லவா, அதுபோல் இங்கும் என்ன செய்கின்றார், கம்பை நதியிலே வெள்ளம் வருமாறு செய்கின்றார். நீர் மிகுதியாக வர வர இங்கே வைத்திருக்கக்கூடிய மணல் லிங்கத்தின் அருகே வராத வகையில் அம்பாள் தடுத்து கொண்டே வருகிறார். ஒரு கட்டத்தில் நீர் மிக அதிகமாக வர எங்கே இறைவனை அது கரைத்து விடுமோ என்று நினைத்து தழுவி வைத்துக் கொள்கின்றார். ஆக அம்மையாருடைய முலைத்தழும்பும் வளைத்தழும்பும் எம்பெருமான் மீது பதிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக வெள்ளமும் நின்று விட்டது. இப்போது சுவாமி கேட்கின்றார், அந்த முலைச்சுவடும் வளைத்தழும்பும் அந்த கோலத்தோடையே இறைவன் அவருக்கு அந்த தோற்றத்தை தன் தோற்றத்தை காட்டி உனக்கு வேண்டும் வரங்களை கேட்பாயாக என்று சொல்லுகின்றார். அப்போது அம்பாள் இன்னும் நான் பூசையை முடிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதற்கு பெருமான், மாறிலாத நின் பூசனை நம் பக்கல் என்றுமே முடிவில்லாத நித்திய பூஜையாகும் என்று சொல்லுகிறார். அதாவது இன்று வரையிலும் அம்பாள் தினந்தோறும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு பூஜை செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் என்று அதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. சரி, அப்போது அம்பாள் நம் பொருட்டு ஒரு மூன்று வரங்கள் கேட்கின்றார். முதலில், இந்த பூஜை என்றும் நிலையாக தேவரீர் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதல் வரமாகவும், இரண்டாவது வரம், ஈடில்லாத இந்த பதியிலே எல்லா அறங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், அம்பாள் 32 அறங்கள் செய்திருக்கின்றார். அவள் அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்த்தினி என்று நமக்கு தெரியும். அதை இறைவனிடம் அந்த அறம் வளர்ப்பதற்கு ஒரு விண்ணப்பமாக அம்பாள் கேட்கிறாள் என்று இந்த புராணம் நமக்கு சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக, இந்த தலத்திலே திருவடி பிழைத்தல் என்னும் சிவ அபராதம் தவிர மக்கள், அதில் வாழக்கூடிய மக்கள் என்ன செயல் செய்தாலும் அதை நீங்கள் தவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூன்று வரங்களை அம்பாள் கேட்கிறாள். அதற்கு இசைந்த பெருமானும் சரி என்றே சொல்லிவிடுகிறார். ஆகையால் அந்த 32 அறங்களை அம்பாள் செய்யும் பொருட்டு அம்பாளுக்கு அவர் 2 நெல் கொடுத்தார் என்று நமக்கு தெரிகிறது. அந்த நெல்லிலும் சிறிது மிச்சம் வைத்துத்தான் அந்த 32 அறங்களை செய்திருக்கிறார். அதாவது எப்போதும் தற்காத்து கொள்ள வேண்டும், வரவுக்கு மிஞ்சிய செலவு இருக்கக்கூடாது என்று நமக்கு அம்பாள் அறிவுறுத்துவது போல அந்த நிகழ்வு இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். ஆக சிவபூஜையை அம்பாள் செய்ததை சொல்லும் பொழுது, சிவபூஜையானது தவம் என்றே சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்தத்திலே சரியை, கிரியை, யோகம், இந்த மூன்றையும் செய்வதால் கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாத்தையும் நம்ம தவம்னு சொல்றோம். சிவபூஜையை தவம்னு சொல்றோம். தவம் முயல்வோர் மலர் பறிப்ப என்று தேவாரம் நமக்கு சொல்கிறது. அந்த பூ எவ்வளவு தூரம் நம்ம பறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாவுக்கரசு பெருந்தகை ஒரு கருத்து சொல்றாரு. நகமெல்லாம் தேய நான்மலர் கொய்து நாளும் முகமெல்லாம் கண்ணீர் வார முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகம்தான் இறைவனுக்கு கோயில் என்று அந்த பாடல் நமக்கு சொல்கிறது. அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி காண முடியல. ஏன் காணல அப்படிங்கிறத லிங்க புராண குறுந்தொகை என்ற ஒரு பதிகத்தை நமக்கு அப்பர் சுவாமிகள் வழங்கியுள்ளார். அதிலே பதிவு செய்திருக்கின்றார். அதிலே இவர்கள் இருவரும் பெருமானுக்கு மரங்களில் ஏறி மலர் பறிக்கவில்லை என்று கூறுகிறார். மரங்கள் ஏறி மலர் பறித்து இட்டிலர் என்று நமக்கு அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக, நமது வீட்டிலும் வளர்க்கலாம், நமக்கு இடம் இருந்தால் நந்தவனம் அமைக்கலாம். அந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள், அதாவது மரம், செடி, கொடி எல்லாமே சிவ பூஜைக்குள்ள சாதனங்களை தருகிறது. அதாவது தளரும் தரும் செல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக நீர்ப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூன்னு பூக்கள் 4 வகையா இருக்கு. புஷ்ப விதி என்ற நூலும் புஷ்ப பலன் என்ற நூலும் நம்ம இறைவனுக்கு எந்தெந்த காலத்துல என்னென்ன மலர்களை எங்கனம் சாத்த வேண்டும் என்பது நமக்கு மிக அழகாக சொல்கிறது என்று நாம் காண்கிறோம். ஆக அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்பதால் சுவாமி எல்லாத்தையும் அம்பாளை வச்சுதான் செய்யறாரு. அவர் சங்கல்பம் மட்டும்தான் பண்றாரு. அவர் ஆணையிடுகின்ற அல்லது அவர் சொல்கின்ற அனைத்தையுமே அம்பாள் தான் செய்யறாங்க. திரு களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல்ல, நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நங்கையினால் செய்தழிக்கும் நாயகன் என்று அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இருக்கக்கூடிய நங்கையினால் அப்படிங்கிறது நம் கையினால், இது நாம ஏதாவது செய்யணும் நம்ம கையால செய்யற மாதிரி சுவாமி வந்து நங்கை, நங்கைங்கிறது அம்பாளை குறிக்குது. அம்பாளை வச்சுதான் எல்லாமே செய்யறாரு. அவர் நினைக்கிறாரு, அவர் நினைச்சது எல்லாத்தையும் செயல்படுத்துவது, இயக்குவது அம்பாள் தான் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக காஞ்சி புராணத்துல நம்ம சிவஞான சுவாமிகள் தழுவ குடைந்த படலம் என்ற இதுல மிக அழகாக இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அவர்களும் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். சரி, இங்கனம் அம்பாள் பூஜை செய்த ஒரு வரலாற்றை நாம் இதிலே பார்த்து கொண்டோம்.